say Tamil Christian Music Radio, and we now bring to you a Bible study on the Book of Solomon. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இறை இசை தமிழ் கிறிஸ்துவ வானொலி. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சாலமனின் உன்னத பாடல் புஸ்தகத்தை குறித்த ஒரு வேத ஆய்வு உங்களுக்காக வழங்குகிறோம்.
வணக்கம் இறை இசை நேயர்களே, நாம் சாலமனின் உன்னத பாட்டு புஸ்தகத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதில் நான் உங்களுக்கு அந்த பிரீஃப் அவுட்லைன் சொன்னேன், இந்த புஸ்தகம் எதை பற்றி என்று, மற்றும் முதலாம் அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் 2, 3, 4 அதிகாரங்களை பார்ப்போம். இந்த புஸ்தகத்தை இது குறித்த பலவித விஷயங்கள் உண்டு. அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான இந்த புக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியும் என்று இல்லை, எனக்கு ஓரளவு தெரிந்த வரையில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின வகையில், மற்றும் பல புஸ்தகங்களை பல பேருடைய கமெண்ட்ரிஸை படித்து நான் தெரிஞ்சின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒருவேளை உங்களுக்கு சரி என்று தோன்றாத காரியங்கள் இருக்கலாம், நான் சொல்வது தான் சரி என்று நான் சொல்லவில்லை. இந்த புஸ்தகமே வந்து கொஞ்சம் அதிகமான இது டிஸ்கஷனுக்கு உட்பட்ட ஒரு புஸ்தகம்தான். அதனால் இதை நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையோடும் கொஞ்சம் ஒரு ஓப்பன் மைண்டோடும் அணுகுவது நல்லது. மட்டுமல்ல, இதை நீங்களாகவே படித்து தெரிந்து கொள்வது இன்னும் நலமாக இருக்கும். நான் சொல்லுகிற காரியங்களின் வெளிச்சத்தில் நீங்களேவும் அதை படித்து புரிஞ்சுன்னா இட் பி மோர் யூஸ்ஃபுல். ஒருவேளை நான் சொன்னதுக்கு வித்தியாசமான காரியங்கள் உங்களுக்கு எதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால், எனக்கு அதை தெரியப்படுத்தினால் எனக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா வி ஆர் ஆல் க்ரோயிங் இன் திஸ் டுகெதர், வி ஆர் ஆல் லேர்னிங் டுகெதர். சரி, இந்த 2, 3, 4 அதிகாரங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, இந்த புஸ்தகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முக்கியமான கதாபாத்திரங்கள் சாலமோன் அல்லது ராஜா என்று சொல்லலாம், அல்லது நேசர் என்று அழைக்கப்படுகிறவர், மற்றும் அவரை நேசர் என்று அழைக்கிற அந்த பெண் சூலமித்தியாள். சூலமித்தியாள் என்பது ஒருவேளை அந்த ஊரை சேர்ந்த, சூலமித்தி என்ற ஊரை சேர்ந்தவள் என்று எண்ணப்படுகிறது. அவளுடைய பெயர் தெரியவில்லை. இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமாக இந்த புஸ்தகத்தின் முக்கியமான கதாபாத்திரங்கள். இது ஒரு கவிதை போன்ற புஸ்தகம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த நேசர் இயேசுவுக்கு ஒப்பானவர் அல்லது மணவாளனுக்கு ஒப்பானவர். இந்த சூலமித்தி மணவாட்டி சபைக்கு அல்லது நமக்கு கிறிஸ்துவனுடைய மணவாட்டிக்கு ஒப்பானவள் என்பதை அவங்க நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அப்படி அந்த வெளிச்சத்தில் அந்த பின்னணியில் படிக்கும்போது இதில் இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு புரியும். இது வந்து கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை சொல்லுகிறது. மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கு நடுவில், ஆண் பெண் நடுவில் இருக்க வேண்டிய உறவை பற்றி கூட சொல்லுகிறது என்று சொல்லலாம். இதிலிருந்து பல விஷயங்களை ஒரு ஆண் பெண் உறவில் கூட தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கிறிஸ்துவையும் சபையும் குறித்த உறவையும் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நமக்கும் தெரியும், பவுல் வந்து கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லும்போது கிறிஸ்துவின் சபையை பற்றி அதே மூச்சில் சொல்கிறார் இல்லையா. ஸோ போத் மேக் சென்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று, இந்த புஸ்தகம் முழுவதிலுமே இந்த சாலமோன் வந்து, இது எழுதினவர் சாலமோன் நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு ராஜாவாக இருந்தும் ஒரு சாதாரண மனுஷனைப் போல இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருக்கு நிறைய மனைவிகள், மறுமனையாட்டிகள் எல்லாம் உண்டு. நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே நம்ம பைபிளில் இருக்குது ராஜாக்கள் புஸ்தகங்களில் பார்த்துருக்கோம். அப்போ ஒருவேளை எப்படி அவர் இப்படி ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்க முடியும், சாலமோன் எப்படி இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்க முடியும், சூலமித்தியின் மீது எப்படி அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவருக்கு இருக்க முடியும் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் அதை பற்றின தியரி என்னென்னா, அவருக்கு அநேகம் மனைவிகள் எல்லாம் இருந்தாலும் கூட சூலமித்தியை தான் அவர் உண்மையாக நேசித்தார். அதனால் தான் இப்படி ஒரு புஸ்தகத்தை எழுத முடிந்தது. அல்லது அவருக்கு வந்து இருந்த உண்மையான அன்பு, அன்பை பற்றின வெளிப்பாடு இது அப்படின்றது தான் வந்து ஒரு தட்ஸ் அ தியரி. இது வந்து, இதை தவிர முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சாலமோன் வந்து ஒரு சாதாரண மனுஷனை போல இருந்தார். நமக்கு தெரியும், கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாக இருந்தும் கூட ஒரு சாதாரண மனுஷனை போல, நம்மை போல இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது. சாலமோன் வந்து ஒரு சாதாரண மனுஷனை போல இவள் இந்த சூலமித்தியிடம் பேசுவது, அவளுடைய நிலைமைக்கு இறங்கி வந்து, அவள் ஒரு சாதாரண மனுஷன் நமக்கு தெரியும். திராட்சை தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தா நரிகளை எல்லாம் பிடித்து அந்த மாதிரி மந்தைகளை மேய்த்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண பெண் தான். ஆனால் அவளுடைய நிலைக்கு அவர் இறங்கி வந்து அவளை கவர்ந்து கொள்ள, அல்லது அவளை அவளுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள, அவளோடு கூட ஒரு நெருங்கின சொந்தம் வைத்துக் கொள்ள, அவர் தன்னை தானே ஒரு சாதாரண மனுஷனாக போல் மனுஷனை போல அவளுடைய நிலைமைக்கு இறங்கி வந்து அவளோட ரிலேட் பண்ணுறதை பார்க்குறோம். இது வந்து நமக்கு இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவரும் அப்படி தான் நமக்காக செய்தார் இல்லையா. சரி, இப்போ இந்த இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி அவர் வந்து அவரை குறித்து, அவர் வந்து அவளை வந்து சந்திக்கிற முதல் சந்திப்பை குறித்து பார்த்தோம். இப்போ இந்த இரண்டாவது அதிகாரத்தில் வந்து அந்த அன்பு வளர்கிறது, லவ் இஸ் டெவலப்பிங். நான்காவது வசனத்தில் ஒரு விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் அப்படி சொல்கிறாங்க. அந்த அப்படி சூலமித்தி சொல்கிறா, ஸோ ஹி ஹோல்ட்ஸ் அ பேங்க்வெட் ஃபோஹர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவர் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் வசனங்களிலே அவர் வந்து சொல்லுகிறதை பார்க்குறோம். அதாவது அவர் வந்து இன் திஸ் சாப்டர் ஹீ இஸ் மேக்கிங் எ ப்ரப்போசல். இந்த சாப்டரில் தான் அவர் வந்து இந்த பெண்ணிடம் வந்து அப்ரோச் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து எப்படி பண்ணுறாருனா, அதான் முதலே சொன்னது போல் அவர் ராஜாவாக இருந்தார், அவர் வேணா அந்த பொண்ணை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம், அவளை இழுத்துட்டு போயிருக்கலாம், அவரை ஏன்னு கேட்க யாரும் இல்லை. ஆனாலும் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் வசனங்களில் பார்க்குறோம், அவர் வந்து வெளியிலின்று அவளை அழைக்கிறார், அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டின்னு போல, அவளை இழுத்துன்னு போல, அவளை வந்து என்ன சொல்கிறது, அவளாகவே டிசைட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறார். இது வந்து நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்றால், கிறிஸ்துவும் நம்மை அவரிடம் அழைக்கும் போது நம்மை வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை இல்லையா. ஹி ஹஸ் கிவன் அஸ் த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஈவன் ஆதாம் கிட்ட கூட என்ன சொல்கிறார், ஏதேன் தோட்டத்தில் ஹிஸ் சில்ட்ரன் ஆர் நாட் இன் அவர் ஃபோர்ஸஸ். அதே போல் தான் இங்கே வந்து சாலமோன் இந்த பெண்ணை கட்டாயப்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம ஏழாம் மற்றும் ஒன்பதாம் வசனங்களில் பார்க்குறோம். அவர் வந்து ஒரு மாரிக்காலம் ஒழிந்தது, ஒரு வசந்த காலத்தில் இப்படி ஒரு ப்ரப்போசலை பண்ணுறார் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு டைமில், த மோஸ்ட் ஆப்பர்ச்சுன் டைம் அண்ட் அ பியூட்டிஃபுல் அண்ட் ப்ளசன்ட் டைம் இன் எவ்ரி திங் அரவுண்ட் இஸ் பியூட்டிஃபுல். அப்படி ஒரு சமயத்தில் அவர் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்க்குறோம். நம்மிடம் கூட ஆண்டவர் ஏற்ற காலத்தில், நாம் அவரை ரிசீவ் பண்ண தயாராக இருக்கிற காலத்திலே ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி தன்னை சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை அழைக்கிறாருன்னு நம் நிஜ வாழ்க்கையிலும் பார்க்குறோம். பதினைந்தாம் வசனத்திலே, இந்த 14 வரையிலான வசனங்கள் அதிகமாக இந்த ஸ்ப்ரிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறதை பார்க்குறோம். அதாவது 11-13. 14 வந்து புறாவே என்று கூப்பிடுறதை பார்க்குறோம். புறான்றது வந்து கபடற்ற தனத்தை காட்டுகிறது. நமக்கு தெரியும், கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நீங்கள் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று சொன்னார். இங்கு அவர் இந்த சூலமித்தியை புறாவே என்று அழைப்பது அவருடைய கபடற்ற தன்மை, அதாவது நம்முடைய சபையுடைய கபடமில்லாத தன்மையை காட்டுகிறது. மட்டுமல்ல, ஆவியானவரின் ஒரு பிரசன்னத்தையும் குறிக்கிறதாக சொல்லலாம். 15 வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடிங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. நமக்கு தெரியும், ஜீசஸ் வந்து பேரபிளில் சொல்லியிருக்காரு, என்னுடைய பிதா தோட்டக்காரர், இது இந்த உலகம் திராட்சை தோட்டம் என்று சொல்லி. அப்படியாக இந்த திராட்சை தோட்டம் இதில் நிறைய பிஞ்சான கனிகளும் பூவும் இருக்குது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட ஆயத்தமாக இருக்கிற, அல்லது இப்பொழுது தான் உட்பட்டிருக்கிற சிறு யங் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்களே இந்த பூமியில் இருக்கிற ஈவில் ஒன் கெடுத்து போடக்கூடாது என்பதற்காக அவைகளை பிடியுங்கள், அவைகளிடமிருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். அடுத்ததாக ஆனால் இந்த பெண் வந்து ஷீ இஸ் நாட் ரெடி ஃபார் ஹிம் யட். அதனால் அவள் என்ன சொல்ல, ஷி டர்ன்ஸ் ஹிம் டவுன். இப்போ கடைசி வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் நீங்கள் போயிட்டு திரும்பி வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அமைச்சர் அவருடைய ப்ரப்போசல் அவள் ஏற்றுக்கலைங்கிறத பார்க்குறோம். நாம் கூட வந்து என்ன பண்ணுறோம், எப்பவுமே நம்ம வந்து முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கோம்னு சொல்ல முடியாது. கடவுள்னு வந்து தனக்கு ஊழியம் செய்ய நம்ம அழைக்கும் போது நம்ம ஹெசிடேட் பண்ணுறோம். நமக்கு வந்து வேறு எண்ணங்கள் இருக்குது, இப்படி நமக்கு பிளான், நம்மளோட ஓன் பிளான்ஸ், நம்மளுடைய ஓன் திட்டங்கள் இருக்கும்போது நாம் என்ன பண்ணிடுறோம், அவர் நம்ம அழைக்கும் போது இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிடுறோம். அதை தான் இது குறிக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம் மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார். நாம் இன்னும் அதிகமாக அவரை நேசிக்க நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்ம வந்து நம்ம ரெடியாக இருந்தால் நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்க அவர் கற்றுக் கொடுக்குறார். சரி, 3 போவோம். இந்த 3 சாலமோன் வந்து அந்த பெண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணி அவரை திருப்பி அனுப்பின உடனே அவள் அதுக்காக வருத்தப்படுறான். அந்த இரவில் வந்து ராக்காலங்களில் அவர் சொல்கிறேன், ஆத்துமதேசரை தேடினேன், தேடியும் அவரை காணவில்லை. பல வேளைகளில் இப்படி தான் நம்ம வந்து வி ஃபீல் கில்ட்டி, நம்ம கடவுளுடைய குரலுக்கு ஒருவேளை நம்ம சரியாக செவிசாய்க்காமல் போய் அல்லது அவரை விட்டு விலகி போய் நாம் வந்து வி ஃபீல் கில்ட்டி இல்லையா, நம்ம வந்து வருத்தப்படுறோம். அப்புறம் வந்து ஷி கோஸ் இன் சர்ச் ஆஃப் ஹிம், போய் அவரை அதிகாலையில் போய் அவர் தேடுகிறதை பார்க்குறோம். அதிகாலையில் சாரி, அவள் போய் தேடுகிறதை பார்க்குறோம். நகரத்தில் திரிகிற காவலாளர்கள்ட்ட கேட்குற, நாத்துமநேசரை கண்டீர்களா அப்படின்னு சொல்கிறேன். வந்து ஒருவேளை நாம் இதே போல் கில்ட்டியாக இருந்தாலும் காட் ஸ்டில் கேர்ஸ் ஃபார் அஸ் இல்லையா. ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு கன்ஃபெஸ் அவர் ராங் ஆக்ஷன்ஸ் டு ஹிம், தென் ஹீ வில் கிளாட்லி ஃபர்கிவ் அஸ். அவள் போய் நகரத்து வீதிகளில் போய் தேடும்போது கொஞ்சம் தூரம் கடந்து போனோடனே அவள் அவரை பார்த்துட்டான். இதே போல் தான் பல வேளைகள் நம்ம வந்து அவரை தேடு, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி நம்ம கடவுளை விட்டு நான் தூரம் வந்துட்டேன் நம்ம நினச்சாலும் உண்மையில் அவர் வந்து நம்மகிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. நம்மளுடைய குறைகள்னால ஒருவேளை நம்ம விட்டு அவர் ஜென்டலாக நம்மளை விட்டு அகன்று போனாலும் அவர் வந்து ஹீ இஸ் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் அஸ். வி ஆல்வேஸ் ஃபைண்ட் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் ஸ்டில் வெரி மச் அட் ஹேண்ட் ஃபார் அஸ். நம்ம வந்து மறந்து விடாத ஒருவராக இருக்கிறார். ஆனால் இந்த பெண் என்ன பண்ணால், முந்தின தரம் அவரை வேண்டான்னு சொன்னவ இப்போ வந்து இப்போ ஷி அவரை விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். 4 வசனத்திலே அவர் சொல்கிறார், இப்போ வந்து அவள் தன்னை தாழ்த்தி அவர் தனக்கு வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொண்டவளாக அவரை விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்லுகிறாள். வந்து என் தாயின் வீட்டில் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வர மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று 4 சொல்லுகிறதை பார்க்குறோம். பல வேளைகளில் நாமும் கூட இப்படி ஒரு நம் வந்து வி ரியலைஸ் தட் வி நீட் ஹிம் அண்ட் தென் வி கிவ் அப் அ ப்ரைட் அண்ட் தென் வி கோ அண்ட் கெட் ஹிம். இது வந்து உலக பிரகாரமாக பார்க்கும்போதும் இந்த பெண் என்ன பண்ணுறா, தன்னுடைய அப்பா அம்மாவிட தன் பெற்றோரிடத்தில் தான் திருமணம் செய்யலாமல் நினைக்கிறவரை காட்டுவது ஒரு சாதாரணமான ஒரு வழக்கம் தான், இன்னும் கூட இருக்கிற ஒரு வழக்கம் தான் இல்லையா. அப்போ தான் அதுக்கப்புறம் அவங்க அதை அப்ரூவ் பண்ணி தான் அந்த அதை நிச்சயம் பண்ணுவாங்க. அது நமக்கு உலகத்துலேயும் இருக்கிற ஒரு வழக்கம் தான். அதே போல் அவள் பண்ணுகிறதை பார்க்குறோம். ஆனால் அவளே அந்த டெசிஷன் எடுத்த பிறகும் கூட, தனக்கு அவர் தேவை என்பதை அவள் உணர்ந்த பிறகும் கூட, அதே வசனத்தை திரும்பவும் பார்க்குறோம். அதாவது 5 3:5 chapter 3:5 அதே வசனம், 2:7 அதே வசனம் திரும்பவுமாக இங்கேயும் இருக்கிறத பார்க்குறோம். இப்பவும் வி சீ தட் ஹி டசன்ட் ஃபோர்ஸ் ஹிம்செல்ஃப், அவளை விழிக்காமல் எழுப்பாமல் இருங்கள் என்று சொல்லி அவர் இந்த ஹோல் இதில் வந்து சாலமன் வந்து இதை ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறத பார்க்குறோம். ஒரு ராஜா வந்து எவ்வளோ எல்லா அதிகாரமும், அதுவும் சாலமன் சர்வ மகிமையில் இருந்தவர், அவனுக்கு எல்லாரும் இருந்தாங்க, அப்படி ஒரு பிரமாதமாக ஆண்ட ஒரு மகா பெரிய ராஜா. ஆனாலும் எவ்வளோ சாதாரணமாக தன்னை அவர் இந்த ஒரு பெண்ணின் அன்புக்காக எவ்வளோ சாதாரணமானவராக தன்னை மாற்றிக்கொண்டதை இங்கே பார்க்குறோம். கிறிஸ்துவும் கூட, கிறிஸ்துவ வந்து இன்னொரு இடத்துல அவரையும் கூட காஸ்பிளில் வந்து சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையில் சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று தன்னை சொல்லுகிற சாலமோன் கூப்பிட்டதை பார்க்குறோம். அதே போல் அது இந்த இடத்துலையும் நம்ம யூஸ் அந்த அனாலஜி யூஸ் பண்ணால் நமக்கு சரியாக புரியும். இது கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாக இருந்தும் தன் நம்முடைய அன்புக்காக தன்னை தான் தாழ்த்தி வெறுமையாக்கி நம்மை தேடி வந்ததை பார்க்குறோம். அண்ட் ஹீ ஆல்சோ ஹேண்டில்ஸ் அஸ் வெரி ஜென்ட்லி. நம்ம எந்த விஷயத்துலையும் நம்மளை கட்டாயப்படுத்தாமல் நாமே அந்த சாய்ஸ் எடுக்க, நாமே அந்த டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லி நம்மளை விடுறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அடுத்து வருகிற வசனங்களில், அதாவது 7 உள்ள வசனங்களில், சாலமோன் வந்து இந்த பெண்ணை நிச்சயம் பண்ணிக்கிறதுக்காக வரதை பார்க்குறோம். அது நிச்சயமா இல்லை திருமணமா என்று மிக சரியாக தெரியவில்லை. ஏன்னா கடைசி வசனத்தில் வந்து கல்யாண நாள்னு இருக்குது, அதனால் ஒருவேளை அவர் திருமணம் செய்திருக்கலாம், அல்லது அவர் வந்து நிச்சயம் பண்ணி போனாரான்றதை பற்றி ஷுவராக தெரியல. அதனால் நான் வந்து அது ஐ வோன்ட் சே ஹீ கேம் டு, ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ கேம் டு கெட் எங்கேஜ் டு ஹர் ஆர் கெட் மேரிட் டு ஹர், பட் ஹீ கேம் இன் அ ப்ரொசஷன், அது மட்டும் கிளியராக தெரியுது. அவரோட யூஸ்வலி வந்து அந்த காலத்தில் எப்படி பிரைட்ஸ் பிரைடை கூட்டிகிட்டு வர்றதுக்கு க்ரூம் வில் சென்ட் ஹிஸ் சர்வன்ஸ் சாரி ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் ராஜாவே வந்து தானே ஒரு ரதத்தை உண்டு பண்ணி, அதாவது இது இட் இஸ் சச் அ ஸ்பெஷல் திங் ஃபார் ஹிம், தானே ஒரு ரதத்தை உண்டு பண்ணி அதை பொண்ணாலும் எல்லாம் அலங்கரித்து தன்னுடைய யுத்த வீரர்களோடு வருகிறதை பார்க்குறோம். இது வந்து சாலமோனுக்கு இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். மட்டுமல்ல சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் ஏதோ நடக்குது என்பது புரியும்ன்ற மாதிரி உலகத்தில் இருக்கிறவர்களும் அதை தெரிந்து கொள்ள முடியும்னு பார்க்குறோம். நம்முடைய ராஜாவும் நமக்காக வரும்போது இதே போல ஆறு வாரங்களோடும் பிரதான தூதரோடும் பரமசபை எல்லாரோடையும் சாரி எக்காலத்தோடும் வருவார், நம்மை தேடி வருவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே அதை தான் இது குறிக்குது என்று நினைக்கிறேன். அடுத்ததாக பதினோராம் வசனத்திலே ராஜாவாகிய சாலமோடைய கல்யாண நாளில் மனநகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயாரருக்கு சூட்டின முடியோடு இருக்கிறவரை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால் இது ஒருவேளை கல்யாணமாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக நான்காம் அதிகாரம். இந்த நான்காம் அதிகாரத்தில் ஏழு வரையில் உள்ள வசனங்களில் அதிகமாக இந்த பெண்ணை பற்றின வர்ணனை. தி இன் சாப்டர் 4 வர்சஸ் 1-7 ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த உமன் விச் மீன்ஸ் தி சர்ச். அதாவது இது கொஞ்சம் சில பேருக்கு இதுதான் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு பெண்ணை டிஸ்கிரைப் பண்ணி அவளுடைய அங்கங்களை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்க ஒருவேளை நமக்கு கொஞ்சம் ஸ்குவாமியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இது எப்படி இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பேச கொடுக்கக்கூடிய காரியங்கள் இல்லை. நானும் கூட அப்படி தான் நினச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த உணர்வை கொடுத்தார். அப்படின்னா இது என்ன, எதை குறிக்கிறது என்றால் சபையின் ஒரு வர்ணனையாக நாம் இதை எடுத்துக்கொள்ளணும். இந்த பெண்ணை வர்ணித்திருக்கிற காரியங்களை இன்று நாம் சபைக்கு ஈக்குவேட் பண்ணி ஒப்பிட்டு என்ன காரியங்கள் சபையில் இருக்குன்றதை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த பெண்ணை வந்து வர்ணிச்சிருக்காங்க இந்த இந்த வசனங்களிலே. அதே காரியங்கள் சபையை, மணவாட்டியாகிய சபையை வர்ணிப்பதாக நினைத்தால் ஒப்பிட்டு இந்த சபைக்கு இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன, அதாவது இந்த சபைக்கு இருக்க வேண்டிய அங்கங்கள் என்ன அந்த அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். முதல் வசனத்திலே, நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாக இருக்கிறது, உன் கூந்தல் கீழையாத்மலையில் தழை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கிறது. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புறா என்பது பரிசுத்தாவியானவரை குறிக்கும், கபடம் இல்லாத தன்மை குறிக்கும். ஆக இந்த சபை கபடம் இல்லாததாகவும் பரிசுத்தாவியானவரின் பிரசன்னத்தை உடையதாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளாட்டு மந்தை, அப்புறம் இரண்டாவது வசனத்திலும் ஆட்டு மந்தை, வெள்ளாட்டு மந்தை, இவை ரெண்டுமே ஆத்துமாக்களை குறிக்கிறது. சபையானது ஆத்துமாக்களினால் நிரம்பியதாக இருக்கும். சர்ச்ன்றது வந்து இட் இஸ் நாட் அ பில்டிங், இட் இஸ் மேட் அப் ஆஃப் த பீப்புள் ஹூ பிலீவ் இன் கிரைஸ்ட், ஹூ ஃபாலோ கிரைஸ்ட் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சபை மக்களாலே, ரட்சிக்கப்பட்ட மக்களாலே நிறைந்திருக்கும் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்று, உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தை போல் இருக்குது என்று ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்து அதாவது குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறது என்பதற்கு ஞான ஸ்நானத்தை அர்த்தமாக கொள்ளலாம். இது வந்து என்னுடைய கருத்து மட்டும்தான், இதை நான் எங்கேயுமே படிக்கலை. அதனால் ஒருவேளை இது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. பட் திஸ் இஸ் மை இம்ப்ரெஷன், திஸ் இஸ் வாட் காட் வில் டு மீ நான் நினைக்கிறேன். அடுத்ததாவது, மலடாயிராமல் எல்லாம் இரட்டை ஆட்டுக்குட்டுகின்றவைகள். அதாவது இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மலடாயிராமல் இன்னும் அநேகரை தேவனிடத்தில் கொண்டு வருகிறவர்களாக, தேவனிடத்தில் ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நான் நினைக்கிறேன். மூன்றாவது வசனம், உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாக இருக்கிறது, உன் முக்காட்டு நடுவே உன் கண்ணங்கள் வெளித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. இந்த சிவப்பு நூல் வந்து ரட்சிப்பை குறிக்கிறது. அதாவது இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார். இந்த சபையின் குணாதிசயம் என்ன என்றால் அதில் இருக்கிறவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த சிவப்பு நூல் நமக்கு வந்து ராகாவை நினைவுபடுத்துகிறது. ராகாவுடைய வீட்டில் அவள் சிவப்பு நூலை கட்டி வைத்த போது சுற்றிலும் நடந்த அழிவுக்கு அவள் விலக்கி காக்கப்பட்டாள். அதே போல இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் நம்மை சுற்றிலும் இந்த கடைசியிலே உலக முடிவிலே நடக்கப் போகிற அழிவுக்கு நாம் விலக்கி மீட்கப்படுவோம். ஆகையினால இந்த சிவப்பு நூல் ரட்சிப்பை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மாதுளம் பழம் வந்து கனி உள்ள ஒரு ஜீவியத்தை குறிப்பதாக நினைக்கிறேன். நான்காம் வசனம் ஆயுதங்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆயுதங்கள் வந்து நமக்கு எபேசியர் 6 அதிகாரத்தில் பூரண சர்வாயுதம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, பல காரியங்கள் இருக்கிறது. ஸோ அந்த சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைந்தவர்களாக இந்த ரட்சிக்கப்பட்ட சபை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் அந்த எபேசியர் 6 படித்தீர்கள்னா லட்சிய நிமிடம் தலை சீரா என்று சொல்லி இன்னும் பல விதமான ஆயுதங்கள் இருக்கும். அவைகள் எல்லாம் உடையவர்களாக இந்த சபையை சேர்ந்தவர்கள், மணவாட்டி சபையை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று குறிக்கிறதாக நினைக்கிறேன். 4:5 வெளிமானின் இரட்டை ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லியிருக்கிறது. மான் என்று சொல்லும்போது மான் வந்து அழகு மட்டுமல்ல வேகத்தை குறிக்கிறது, சுறுசுறுப்பை குறிக்கிறது. இந்த சபையில் உள்ளவர்கள், மணவாட்டி சபையின் அங்கத்தினர்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக, சோம்பல் இல்லாதவர்களாக, புறண அழகுள்ளவர்களாக, அழகென்றால் புற அழகில் அக அழக சொல்கிறேன், இருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதை அது குறிக்கிறதாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்து வருகிற வசனங்களில் நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். 6 வசனத்தில் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். அதாவது இந்த சபையானது பூரணப்படும் வரையில் அவர் காத்து கொண்டிருப்பதை அது குறிக்கிறது. கிரைஸ்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த சர்ச் டு பிகம் பியூர் அண்ட் பர்ஃபெக்ட். அதற்காக அவர் காத்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. 7 வசனம் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை. நாம் அறிவோம் பழுதற்ற மாசற்ற மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளவே அவர் திருமணம் செய்து கொள்ள அவர் வரப்போகிறார் என்று நமக்கு தெரியும். ஆகையினால இந்த மணவாட்டி சபையானது பூரணமான அழகுள்ளதாக பழுதொன்றும் இல்லாததாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து வருகிற வசனங்களில் இந்த இவர்கள் ரெண்டு இவர் வந்து இந்த பெண்ணை இன்னும் அதிகமாக அவர் சொல்லுகிற அந்த பெண்ணின் நேசத்தை குறித்து சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். வர்சஸ் 8-11 ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் லவ். இதில் ஒருவேளை நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்னா 9 வசனத்தில் என் சகோதரியே, என் மணவாளியே அப்படி என்று சொல்லுகிறதா இருக்கலாம். அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கும் முதல்ல வந்து சகோதரி எப்படி மணவாளி ஆக முடியும் என்ற கேள்வி எனக்கும் இருந்தது. ஆனால் தேவன் எனக்கு உணர்த்தினது என்றால் நாம் கிறிஸ்துவை நம்முடைய சகோதரர் என்று அழைக்கிறோம். சக ஊதிரர், அதாவது அவருடைய இரத்தத்தினால் பிறந்த நாம் எல்லாருமே அவருடைய சகோதர சகோதரிகள் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி நாம் நினைக்க அவரும் வந்து இவை என் சித்தத்தின்படி செய்கிறவர்களே என் சகோதரரும் சகோதரிகளும் தாயுமாக இருக்கிறார்கள் என்று சொன்னது நமக்கு தெரியும். ஆகையினால அந்த வகையில் பார்க்கும்போது அவர் நமக்கு சகோதரர். ஆனால் நாம் முழுவதுமாக எல்லாருமாக சேர்ந்து இந்த மணவாட்டி சபை அவருடைய மணவாளி. ஆகையினாலே அந்த அதை குறித்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது. சகோதரியும் கரெக்டு தான், மணவாளியும் கரெக்டு தான். நம்ம வந்து உலக பிரகாரமான ரீதியில் பார்க்கும்போது சகோதரி மணவாளி ஆக முடியாது. ஆனால் இவர் இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது அது கரெக்டான வார்த்தையாக தான் தெரியுது. 12 வசனம் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால் நாம் தேவனாலே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம், நாம் தேவனாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபையானது அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு தோட்டம் இருக்கு, அடைக்கப்பட்ட தோட்டம், சுற்றிலும் ஃபென்ஸ். நமக்கு தெரியும் நம்ம இப்போ இருக்கிற எந்த கார்டனில் வந்து நம்ம யாரும் மற்ற ஆடு மாடுகள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, வெளியாட்கள் உள்ள நுழையக்கூடாதுன்னா சுற்றிலும் நம்ம வந்து ஃபென்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. வாட் டஸ் த ஃபென்ஸ் ஷோ? இட் ஷோஸ் தட் த கார்டன் பிலாங்ஸ் டு சம்படி அண்ட் தட் பர்சன் கேர்ஸ் ஃபார் த கார்டன் அண்ட் தட் person wants to protect the garden illaya so appadiyana naamum kuda nammai oruvar nesikkirar nammai kurithu akkare ullavara irukkar nammai paadhukaaka vendum endru nenikkirar aaginaale nammai sutri avar adaippu veithirukkar yes fenced us so that even yobu pathi solumbodhu satan solran nee avanukkum yobukkum avanukku ulla ellavathiyum sutrilum veli adaikkavillaya nu kekkran so appadiyana devan nammai அடைக்கப்பட்ட தோட்டம் நாம் நம்மை அவருடைய கையில் சொல்ற உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஒருவனும் அங்கிருந்து உன்னை எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று நான் அநேக காரியங்களையும் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினால வி ஆர் ப்ரொடெக்டட், வி ஆர் மார்க்ட் அப்படிங்கிறத அதை குறிக்குது. ஆல்சோ நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அப்படி என்றால் நீரூற்று என்பது பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை காட்டுகிறது. நாம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று வந்து வெளியே, அதுவும் அதே தான், அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று ரெண்டும் ஒரே காரியத்தை தான் குறிக்குது. அது ஒரு ப்ரொடெக்ட். நம்ம வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து நம்முடைய நீரூற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து போக முடியாது, தண்ணீரை கெடுத்து போக முடியாது, போட முடியாது, அடைத்து போட முடியாது இல்லையா. ஸோ இதை தான் அது குறிக்கிறது. அப்படியாக தேவன் நம்மை காக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதை குறிக்கிறது. முத்திரிக்கப்பட்ட கிணறு என்பது தேவன் நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார். அப்படியானால் அவருடையவர்கள் நாம் என்பதை நமக்கு அவர் என்பதை உலகத்துக்கும் தெரிவிக்கும்படியாக நம் மேல் முத்திரை போட்டிருக்கிறார். ஸோ வி பிலாங் டு ஹிம் என்பதை தான் இந்த வசனம் குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அதற்கப்புறமாக பலவிதமான வாசனை செடிகளும் கனிமரங்களும் பூச்செடிகளும் உள்ள ஒரு தோட்டத்தை குறித்த ஒரு வர்ணனையை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகம் வந்து பூமி தான் திராட்சை தோட்டம், என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லிக்கிறார். இந்த தோட்டத்தின் கனிகளை கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்படி என்றால் இந்த தோட்டமானது பலவிதமான கனிகளால் நிறைந்திருக்கிறது. நமக்கு தெரியும் கிறிஸ்து வந்து பல உவமைகளை சொல்லும்போது கனியை தேடி வந்த ஒரு மனுஷனை குறித்து பல இடங்களில் சொல்லிக்கிறார் இல்லையா. ஒருத்தர் வந்து கனியை தேடி வருகிறார், அந்த மரம் கனியே கொடுக்கல, அப்போ தோட்டக்காரர் அதை வெட்டி போடுறேன்னு சொல்லும்போது, இவர் வெட்டி போடுறேன்னு தோட்டக்காரன் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். அதே போல் அத்தி மரத்தில் கனியை தேடும்போது அதில் கனி இல்லாத போது அதை சபித்ததை பார்க்குறோம். இன்னொரு சமயத்தில் வந்து கனியை வாங்கி கொண்டு பருவ காலத்தில் கனியை வாங்கி கொண்டு வரும்படி குத்தகைக்காரர்களிடத்தில் ஆட்களை அனுப்பின ஒரு மனுஷனை பார்க்குறோம். இப்படி பலவித உதாரணங்களில் எல்லாவற்றிலும் காமனான விஷயம் என்னென்னா, கனியை தேடி போகிற ஒரு கிறிஸ்துவை நம்ம பார்த்தோம். அதில் நிறைய பேரபிள்ஸில் கனியை தேடி போகிற ஒரு எஜமானை நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல, இந்த தோட்டத்தில் அநேக கனிகள் இருக்குது, அவைகளை வந்து புசியுங்கள் என்று சொல்லி அந்த நேசரை அழைக்கிறத பார்க்குறோம். அப்படின்னா த டைம் இஸ் நவ் ரைப், வி ஆர் ஆல் பேரிங் ஃப்ரூட் அண்ட் ஹீ இஸ் இன்வைட்டட் டு கம் அண்ட் டேக் தட் ஃப்ரூட் பிகாஸ் தட் இஸ் வாட் ஹி ஹஸ் பீன் வெயிட்டிங் ஃபார். இத்தனை காலமும் நம்மில் கனி, நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க தான் அவர் காத்து கொண்டு இருப்பதினாலே அந்த கனியெல்லாம் ரெடியாக எடுத்து வாங்கன்னு சொல்லி அந்த நேசரை அந்த கனிகளை புசிக்க அழைக்கிறத பார்க்குறோம். மற்றும் அங்கே இருக்கிற அந்த வாசனை செடிகள் துதியை குறிக்கிறது. நாம் துதி, அவரை துதிக்கிற துதிகளின் சத்தத்தால் நிறைந்த ஒரு மனவாட்டி சபையை அது குறிக்கிறது. அவர் வந்து அந்த துதிகளின் வாசனையை ஏற்றுக்கொண்டு மற்றும் அந்த கனிகளின் புசித்து இன்பம் சந்தோஷம் அடையும்படியாக அவரை அழைக்கிற ஒரு தோற்றத்தை இதில் நாம் பார்க்கிறோம். இதோடு இந்த 4 அதிகாரம் முடிவடைகிறது. 5 முதல் 8 வரையில் உள்ள அதிகாரங்களை அடுத்த முறை நாம் பார்ப்போம். இதை நீங்கள் கேட்கும்போது வேதத்தை பக்கத்தில் வைத்து ஒவ்வொரு வசனமாக கேட்டால் உங்களுக்கு அது நான் எதை பற்றி சொல்கிறேன்றது புரியும். ஐ ஹோப் திஸ் ஸ்டடி கண்டினியூஸ் டு பி அ பிளஸ்ஸிங் டு யூ அண்ட் டீச்சர்ஸ் யூ மெனி திங்ஸ். ஐ ஹவ் லேர்ன் மெனி திங்ஸ் பை டூயிங் திஸ் அண்ட் ஐ ஹோப் தட் யூ ஹாவ் அஸ் வெல். வணக்கம் நீங்களே. அடுத்த முறையில் நாம் மற்ற அதிகாரங்களோடு அதை குறித்த ஒரு விளக்கங்களோடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.